கௌரவ உறுப்பினர் சுஜித் சஞ்சீவ பெற அவர்களை நான் முன்மொழிகின்றேன்.
Honorable Douglas Devanand, you have 10 minutes.
How many?
Oh, sorry, you have 30 minutes.
Nandri Gaurav Urupinar Sujit Sanjeeva Perra avargale indraya thinam pokuvirathu civil vimana sevagal mattum velivivaharam avirthi panippu porppu aagiya moonru அமைச்சுகள் தொடர்பிலான குளிநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வாய்ப்பளித்தமை தொடர்பில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமது வெளிநாட்டு கொள்கை என்பது ஆரம்ப காலந்தொட்டே, அதாவது எமது நாடு சுதந்திரமடைந்த காலந்தொட்டே நிரந்தரமானதொரு கொள்கையாக இன்மையானது பல்வேறு சிக்கல்களுக்கு காரணமாகியுள்ளதையே காணக்கூடியதாக உள்ளது. நாட்டில் மாறி மாறி வருகின்ற அரசுகள் தங்களது அரசியல் கட்சிகள் தேவைகள் கருதி கொள்கையின் அடிப்படையில் வெளிநாட்டு கொள்கையினையும் முன்னெடுத்து வந்துள்ளனவே தவிர நமது நாட்டிற்கு பொருத்தமான வெளிநாட்டு கொள்கை ஒன்றை நிரந்தரமாக வகுத்து அதனை செயல்படுத்துவதற்கு தவறிவிட்டுள்ளன. தலைவலிக்கு உரிய சிகிச்சை அன்றி அடிக்கடி தலையணைகளை மாற்றிக்கொள்வதாகவே எமது நாட்டு கொள்கையும் இருந்து வந்திருக்கின்றது. யுத்தத்திற்கு பின்னரான காலகட்டங்களில் எமது வெளியுறவு தொடர்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்ட போதிலும் அதனை வலுவுள்ளதாக கட்டியெழுப்பக்கூடிய சூழல் தற்போது போதுமான அளவு உருவாகியுள்ள நிலையில் எமது வெளியுறவு கொள்கையை மேலும் வலுமிக்கதாக கட்டியெழுப்பக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் தட்டி கலைக்கப்படுமானால் பின்னர் அதற்கான வாய்ப்புகள் சாத்தியப்படாமல் போய்விடலாம். இதற்காக சர்வதேசம் சொல்வதையெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதல்ல. நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்களே செய்தால் போதுமானது. அந்த வகையில் யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதிக்குள் யுத்தத்தின் நேரடி பாதிப்புகளுக்கு உட்பட்டோர் ஆற்றுப்படுத்தப்படல் முக்கியமானது. எனினும் அது நடந்தேறாத நிலையில் அதன் வடுக்கள் வலித்து கொண்டிருக்கின்றன. அந்த வலியினை எமது மக்கள் தாங்கிக் கொள்ள இயலாத நிலையில் இருக்கின்றனர். யுத்தம் காரணமாக உயிரிழந்த உறவுகளை எமது மக்கள் நினைவு கூறுகின்றார்கள். இந்த நிகழ்வு வடக்கிலும் தெற்கிலும் சில அரசியல்வாதிகளின் சுயலாபம் கருதி அரசியலாக்கப்படுகின்றது. இது அரசியல் மேடை அல்ல. உறவுகளை பலிகொடுத்த எமது மக்களின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற கல்லறைகள் தவிர்ந்த ஒரு வெற்று வழி வறுமை. அந்த மக்களுக்கு எதுவுமற்ற வறுமை. அந்த வெற்று வழியில் எமது மக்கள் தங்களது உணர்வுகளை கொட்டி தீர்க்கின்றனர். இதற்கென ஒரு தினத்தை பிடகடனப்படுத்தும்படியும் பொது நினைவுத்தூபி ஒன்றை அமைக்கும்படியும் நான் இந்த சபையிலே தனிநபர் பிரேரணை ஒன்று கொண்டு வந்திருந்தேன். அதற்கான அங்கீகாரமும் கிடைத்தது. அந்த அங்கீகாரம் செயல்வடிவம் பெறும் வரையில் எமது மக்களுக்கு தங்களது உறவுகளை நினைத்து தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இடம் கொடுங்கள். அதற்கு எவரும் தடையாகவோ இடையூறாகவோ இருக்கக்கூடாது என கேட்டுக்கொள்கின்றேன். இத்தகைய விடயங்களை மேற்கொள்வதில் தடைகள் இருக்கக்கூடாது. அதற்கான வழிகள் திறந்துவிடப்பட வேண்டும். இதன் மூலமே சர்வதேசத்தில் எமது நாடு குறித்து இருக்கின்ற கறைகள் நீங்கும். மேலும் சர்வதேச அரசியலில் நிகழ்கின்ற அரசியல் மாற்றங்கள் மற்றும் அடிப்படை தந்திரோபாயங்களை கிரகித்து கொள்ள இயலுமான வெளிநாட்டு கொள்கையொன்றின் அவசியத்திற்கான இடைவெளி இன்னும் எமது நாட்டில் நிரப்பப்படாமலே உள்ளது. மேலும் எமது அரசுகள் பல்வேறு நாடுகளுடன் உறுதிப்படுத்தி கொள்கின்ற உறவுகளைப் போன்றே இந்தியாவுடனான உறவுகளையும் பலப்படுத்தி கொள்கின்றனவே அன்றி எமது மக்களுடன் மிகவும் நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கின்ற கலாச்சார பண்பாட்டு ரீதியில் அதிக அளவிலான உறவுகளை கொண்ட தமிழ்நாட்டுடன் எவ்விதமான உறவுகளையும் பேணுவதாக இல்லை. இதை நான் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கின்றேன். எமது நாட்டில் தென்பகுதியில் இருக்கின்ற சிலர் வடக்கு மீது வைத்திருக்கின்ற பார்வையிலேயே அரசாங்கங்கள் தமிழ்நாட்டினையும் பார்க்காது தமிழ்நாட்டுடனான உறவுகளை பேணி பலப்படுத்தி கொள்வதால் எமது நாட்டுக்கே அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடும் என்பதே எனது நம்பிக்கையாகும். குறிப்பாக வர்த்தக ரீதியில் எடுத்துக்கொண்டாலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட ஏனைய விவசாய உபகரணங்கள் மின்னியல் இலத்திரனியல் பொருட்கள் போன்றவற்றை மிகவும் குறைந்த விலையிலும் தரமானதாகவும் இலகுவாகவும் இறக்குமதி செய்ய முடியும். இதற்கான ஏற்பாடுகள் ஜால்குடா நாட்டின் மூலமாக காங்கேசுந்தரை துறைமுகத்தின் மூலமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுமானால் எமது மக்களுக்கு நியாயமான விலையில் அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கும் தற்போது பாரிய வீழ்ச்சி நிலையை நோக்கி செல்லுகின்ற எமது வர்த்தகத்துறையை மீளும் கட்டியெழுப்புவதற்கும் பெரும் வாய்ப்பாக இருக்கும். அதே நேரம் எமது நாட்டிற்கு பெரும் தலையீடியாக இருக்கின்ற இந்திய கடற்தொழிலாளர்களது அத்துமீறியதும் தடை செய்யப்பட்ட உபகரணங்களை கொண்டதுமான கடற்தொழில் செயல்பாடுகளை புரிந்துணர்வு அடிப்படையில் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வரவும் முடியும். தமிழ்நாட்டு அரச தலைவர்களையும் அமைச்சர்களையும் உத்தியோகபூர்வமாக எமது நாட்டிற்கு வரவழைத்தும் எமது நாட்டு அரசின் தலைவர்கள் அமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொண்டும் உறவுகளை கட்டியெழுப்பி பேணி வளர்த்து சுமூகமான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதன் மூலம் இத்தகைய நிலைமைகள் நிச்சயமாக சாத்தியமாக கூடும் என்றே நான் நம்புகின்றேன். அதே நேரம் எமது வெளிநாட்டு இராஜதந்திர துறையில் இனவீதாசாரம் பேணப்பட வேண்டிய அவசியம் இருக்கின்றதென்றே என்பதையும் நான் இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். அந்த வகையில் எமது நாட்டின் தேசிய அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக குறுகிய கால மத்திய கால மற்றும் நீண்டகால திட்டமிடப்பட்ட வெளிநாட்டு கொள்கையொன்றினை அரச நிதி தந்திரோபாயங்கள் மற்றும் தூர நோக்குடன் ஆழமாக ஆராய்ந்து அதற்கான தகுந்த செயல்பாட்டினை தகுதி வாய்ந்த இராஜதந்திரிகளை கொண்டு செயல்படுத்தப்படல் வேண்டும். இதை விடுத்து உறவுகளுக்கும் கட்சி ஆதரவாளர்களுக்கும் நெருங்கிய நட்புகளுக்கும் தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற நிறுவனமாக வெளிநாட்டு உறவுகள் தொடர்பான கட்டமைப்பு இருக்கக்கூடாது. இன்று இந்த நாட்டின் பல பகுதிகள் பல்வேறு நாடுகளுக்கு பிரித்து கொடுக்கப்படுவதாக விமர்சனங்கள் எழுவதிலிருந்தே எமது நாட்டிற்கு தெளிவானதொரு வெளிநாட்டு கொள்கை இல்லை என்பது தெளிவாகின்றது. எமது மக்கள் எமது நாட்டினை எவருக்கும் தாரவார்த்து கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. அனைத்து நாடுகளுடனும் சுமூகமான உறவுகளை பேணவே விரும்புகின்றார்கள். இதனை உறுதி செய்கின்ற வகையிலான வெளிநாட்டு கொள்கை அமையப்பெற வேண்டும். எனவே நிலையானதும் வலுமிக்கதானதும் எமது நாட்டிற்கு பொருத்தமானதுமான ஒரு வெளிநாட்டுக் கொள்கையை வகுத்து செயல்படுத்துவதற்கு கௌரவ அமைச்சர் திலக் மாரப்பன் அவர்கள் முன்வருவார்கள் என நம்புகின்றேன். அவரது திறமை இந்த விடயத்திலும் வெளிப்பட வேண்டும் என்பதே எனது அபிலாசையாகும். அடுத்ததாக போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் தொடர்பில் எனது கருத்துக்களை தெரிவிக்க எண்ணுகின்றேன். நமது நாட்டை பொறுத்தவரையில் போக்குவரத்து என்ற விடயத்தை எடுத்துக்கொண்டாலே வீதி விபத்துக்களே நினைவுக்கு வருகின்ற அளவுக்கு இன்று நிலைமை மாறிவிட்டுள்ளது. வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்துகின்ற நோக்கில் இடதுபுறமாக முன்னேறி செல்லுதல் ரயில் கடவைகளில் சமிஞ்சை விளக்கினை புறக்கணித்து வாகனத்தை செலுத்துதல் வீதியில் வாகனத்தை செலுத்த வேண்டிய உச்ச வேகத்தை விட அதிக வேகத்தில் செல்லுதல் போன்றவற்றை கவனத்தில் கொண்டு அதிகூடிய தண்ட பணத்தினை அறவிடுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தினை வலுப்படுத்தும் வகையிலேயே மேற்படி வீதி விபத்துக்கள் நிகழ்த்தப்பட்டு வருவதாக தெரிகின்றது. அண்மையில் புத்தளம் மதுரங்குழி பகுதியிலும் வேங்கொட பகுதியிலும் நிகழ்ந்துள்ள இரண்டு பாரிய வீதி விபத்துக்களும் இதற்கு உதாரணங்களாகும். கடந்த காலங்களில் எமது நாட்டில் இடம்பெற்றுள்ள வீதி விபத்துக்களை பார்க்கின்ற பொழுது அதன் காரணமாக உயிரிழந்தவர்களது எண்ணிக்கையானது வருடத்திற்கு வருடம் அதிகரித்து வருகின்ற நிலைமைகளினையே காணக்கூடியதாக இருக்கின்றது. 2014 2240 பேர், 2015 2772 பேர், 2016 3003 பேர் என்ற எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது 2016 2824 பேர் கடுமையான காயங்களுக்கும், 13961 பேர் சிறு காயங்களுக்கும் ஆளாகியுள்ளனர் என தெரிய வருகின்றது. இந்த வருடத்தை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் முதற்கொண்டு கடந்த அக்டோபர் மாதம் வரையில் வீதி விபத்துக்கள் காரணமாக 2511 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலகட்டத்திற்குள் 5565 பேர் படுகாயங்களுக்கும், 980 பேர் சிறு காயங்களுக்கும் உள்ளாகியுள்ளனர் என தெரிய வருகின்றது. இதன்படி பார்க்கின்ற பொழுது இந்த வருடத்தில் நாளொன்றுக்கு சுமார் ஏழு பேர் வீதி விபத்துக்களால் உயிரிழக்கின்றனர். 15 பேர் படுகாயமடைகின்றனர். 25 பேர் சிறு காயங்களுக்கு உள்ளாகின்றனர். இது ஒரு பாரதூரமான நிகழ்வாகவே எமது நாட்டில் அமைந்துள்ளது. எனவே இவ்விடயம் தொடர்பிலான இறுக்கமான சட்டத்திட்டங்களும் போதுமான விழிப்புணர்வுகள் சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலும் வலுவுள்ளதாக ஏற்படுத்தப்படல் வேண்டும். இந்த விழிப்புணர்வுகள் வரும் விளம்பரங்களாக மட்டுமல்லாமல் போதிய அளவில் தேசிய ரீதியில் உணர்வுபூர்வமானதாக முன்னெடுக்கப்படுதல் வேண்டும். அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு இடையில் மக்களுக்கான சேவைகளை வழங்குவதில் போட்டிகள் இருக்கலாம். ஆனால் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு இடையில் பாதையில் வேகத்தில் காட்டப்படுகின்ற போட்டிகளே இன்று பயணிகள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தி வருகின்றன. போக்குவரத்தினை ஒரு மக்கள் சேவையாக கருதப்படுகின்ற நிலைமை போய் அதனை வெறும் லாபம் மீட்டுகின்ற ஒரு துறையாகவே கொள்கின்ற நிலைமையே இன்று அதிகரித்து காணப்படுகின்றது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். அத்துடன் தற்போது ஏற்பட்டுள்ள அதிக அளவிலான வாகன நெரிசல்கள் காரணமாக பயணிகள் படுகின்ற அவஸ்தைகளை தவிர்க்கும் வகையில் ரயில் சேவையினை மேலும் வினைத்திறனுடன் மேற்கொள்ள வேண்டியதன் தேவை குறித்தும் கூடிய அவதானங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனெனில் ரயில் போக்குவரத்து சேவையின் தேவையே எமது நாட்டில் இலகுவான போக்குவரத்திற்கான எதிர்கால கேள்வியாக இருக்கப் போகின்றது. அதற்குரிய வசதிகள் ரயிலில் ஏற்படுத்தப்படல் வேண்டும். குறிப்பாக இன்று புகையிரத திணைக்களத்திற்கு அதிக வருமானத்தை ஈட்டி தருகின்ற வடக்கு நோக்கியதான சேவைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ரயில்களை பார்க்கின்ற பொழுது பயணிகள் போக்குவரத்திற்கு எவ்வகையிலும் பொருத்தமற்ற வகையிலே போதிய பராமரிப்புகளின்றிய நிலையே காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்திற்கான புகையிரத சேவை மீள ஆரம்பிக்கப்பட்ட போது ஓரிரு ரயில்களில் காணப்பட்ட சுத்தமானது அதன் பின்னர் ஒருபோதும் காணப்படாத வகையிலே இருப்பதை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நீர் வசதிகள், மலசல கூடங்கள், சுத்தம் போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து அவதானம் எடுக்க வேண்டும். கட்டணங்கள் அறவிடப்படுகின்ற நிலையிலாவது சேவைகளை ஒழுங்காக வழங்குவதற்கு முன்வர வேண்டும். அதே நேரம் பாதுகாப்பற்ற ரயில் கடவை காப்பாளர்களாக தற்போது பணியில் இருக்கின்றவர்களது தொழில் ரீதியிலான அந்தஸ்து, நிரந்தர நியமனங்கள், ஊதிய பிரச்சனைகள் தொடர்பில் நான் ஏற்கனவே கௌரவ போக்குவரத்து அமைச்சர் அவர்களது அவதானத்திற்கு கொண்டு வந்திருந்தேன். அந்த வகையில் மேற்படி ஊழியர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டனவா இல்லை என்றே தெரிகின்றது. மேற்படி பணியாளர்கள் தொடர்பில் சாதகமான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவது அவசியமாகும் என்பதையும் இங்கே மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான இரயில் போக்குவரத்து சேவையின் தாமதங்கள் அகற்றப்பட வேண்டும். இதற்கு ஏதுவாக முதற்கட்டமாக பொல்காவலையிலிருந்து குருணாகலை வரையிலும், இரண்டாம் கட்டமாக குருணாகலையிலிருந்து மாஹோ வரையிலும், மூன்றாம் கட்டமாக மாஹோவிலிருந்து அனுராதபுரம் வரையிலும் இரட்டை ரயில் பாதைகள் அமைப்பது தொடர்பில் அவதானங்கள் செலுத்தப்பட வேண்டும். மேலும் கொழும்பிற்கும் காங்கேசுந்துறைக்கும் இடையில் மேலும் ஒரு ரயில் சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டிய தேவை உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் அதுவரையில் ஒரு ஏற்பாடாக தற்போது வவுனியா வரை செல்லுகின்ற ராஜரட்ட ரஜின ரயில் சேவையினை யாழ்ப்பாணம் வரை நீடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜால் குடாநாட்டிற்குள் ஒரு சுற்றுவட்ட சேவையாக ரயில் சேவையினை முன்னெடுக்கும் நோக்கில் கொடிகாமம் பருத்தித்துறை காங்கேசுந்தர வரையிலான ரயில் பாதையினை அமைக்க வேண்டிய ஒரு கோரிக்கையினை இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த பாதை அமைப்பில் எதுவிதமான தடைகளும் இருக்கப்போவதில்லை. இடையில் பாலங்கள் கிடையாது. அரசகாணிகள் சுமார் 25 கிலோமீட்டர் வரையிலான தூரம், சமவழித்தரை. எனவே இவ்விடயம் தொடர்பில் அவதானம் எடுத்து கௌரவ அமைச்சர் நிமால் ஸ்ரீபாடி சில்வா அவர்கள் காலத்திலேயே இத்திட்டம் சாத்தியமாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் வடக்கிற்கான ரயில் சேவை மீள ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் பழைக்கும் காங்கேசுந்துறைக்கும் இடையிலான ஒரு நகர போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டு சிறிது காலத்தில் அது நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் இன்று அந்த சேவையின் தேவை எமது மக்களால் பெரிதும் உணரப்படுகின்றமையினால் அரசு அலுவலர்கள் மற்றும் பாடசாலய மாணவர்களது வசதி கருதி மேற்படி சேவையினை மீள ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். போயிருந்த நிலையே உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் பலரும் தமிழ் மொழி மூலமான பரிச்சமற்றவர்களாக இருப்பதனால் வடக்கை பொறுத்தவரையில் எமது பயணிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளுகின்றனர். அதேபோன்று புகையிரத பாதைகள் மற்றும் கட்டிடங்களை பராமரிக்கின்ற தொழில்நுட்ப கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் தென்பகுதியிலிருந்தே நியமனம் பெற்றிருக்கும் நிலையில் மொழி பிரச்சனை மற்றும் தங்குமிட வசதிகள் போன்றவற்றில் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் என்றும் தெரிய வருகின்றது. எனவே இதற்கான போதிய அளவு நியமனங்களை வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்பது இத்தகைய சிரமங்களை தவித்து கொள்ள ஏதுவாக இருக்கும். குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் செயல்படுகின்ற தொழிற்பயிற்சி கல்லூரிகளிலிருந்து கற்று வெளியேறுகின்றவர்களை புகையிரத திணைக்கள சேவையில் இணைத்து கொள்ள முடியும் என கருதுகின்றேன். இவ்விடயம் தொடர்பில் கௌரவ அமைச்சர் அவர்கள் தனது அவதானத்தை செலுத்துவார் என நம்புகின்றேன். மாவட்ட புகையிரத உதவி பொறியியலாளர் அலுவலகம் ஒன்றினை யாழ்ப்பாணத்தில் அமைப்பதற்கு நடவடிக்கை தேவை. மேலும் காங்கேசுந்தரை பொன்னாலை புகையிரத வீதிக்கென நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு தகவல் வெளிவந்திருந்தது. அதன் நிலை என்ன என்றும் கடந்த காலத்தில் கொழும்பிற்கும் ரத்னபுரி ஊடாக நாயக்காவிற்கும் இடையில் ஒரு புகையிரத பாதை இருந்ததாக ஞாபகம். அதற்கு என்ன நடந்தது எனவும் கேட்க விரும்புகின்றேன். மேலும் பலாலி விமான நிலையத்தை புனரமைப்பு பணிகள் தற்போது என்ன நிலையில் இருக்கின்றன என கேட்க விரும்புகின்றேன். மேற்படி விமான நிலையத்தினை ஒழுங்குற புனரமைத்து அதன் ஊடாக இந்தியாவின் திருச்சி, மதுரை, திருவனந்தபுரம் போன்ற பகுதிகளுக்கான விமான போக்குவரத்து சேவையினை ஆரம்பிக்க முடியும். தற்போதைய நிலையில் இது பயனுள்ள ஏற்பாடாகும். இந்தியாவிலிருந்து சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் தினமும் பெருந்தொகையில் யாழ்ப்பாணத்தை நோக்கி வருகின்றனர். பிற நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் யாழ்ப்பாணம் வருவதற்கும் இது பயனுள்ளதாகவும் இலகுவானதாகவும் அமையும். வடபிராந்திய போக்குவரத்து சபையானது ஊராகத்துறையை நோக்கிய பாதை வழிகளில் தேசிய போக்குவரத்து ஆணக்குழுவினது கட்டண நிர்ணயத்திற்கு மேலதிகமாக எமது மக்களது பணத்தை மோசடியான முறையில் அறவீடு செய்து வருவதாக தொடர்ந்தும் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. பொருளாதார ரீதியில் மிகவும் பின்தங்கிய நிலையில் வாழ்ந்து வருகின்ற எமது தீவக பகுதி மக்களிடமிருந்து ஒவ்வொரு பயணிகளுக்குமாக ஒரு பயண தடவையில் 10 ரூபா முதல் 13 ரூபா வரையில் இவ்வாறு அறவிடப்படுவதாகவும் வடக்கின் ஏனைய பகுதிகளிலும் பாய்ச்சல் கட்டணம் என்ற பெயரில் குறித்த கட்டணங்கள் அறவிட்டு வருவதாகவும் பொதுமக்கள் முறைப்பட்டு வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர் கௌரவ நிமால் ஸ்ரீபாடி சில்வா அவர்கள் தனது அவதானத்தை செலுத்தி இத்தகைய நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அத்துடன் தற்போதைய நிலையில் வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சில விடயங்களையும் இங்கு அவதானத்தில் கொண்டு வர விரும்புகின்றேன். வட பிராந்தியத்திற்கான பிரதான பிராந்திய முகாமையாளராக தற்போது பணியாற்றுகின்றவர் குறிப்பிட்ட சில நாட்களே வட பிராந்திய இலங்கை போக்குவரத்து சபைக்கு வருகை தரும் காரணத்தினால் அங்குள்ள பணியாளர்களது பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதாக தெரிய வருகின்றது. இவர் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனவே இவ்விடயம் தொடர்பில் கூடிய அவதானம் எடுத்து சுமூகமான தீர்வுகள் எட்டப்பட வேண்டியுள்ளது அல்லது மாற்று ஏற்பாடுகள் தேவைப்படுகின்றன. வடமாகாணத்தில் செயல்பட்டு வருகின்ற 7 சாலைகளிலும் தழுவல் கடமைகளில் பணிபுரிகின்றவர்களுக்கு பொருத்தமான நியமனங்கள் வழங்கப்பட வேண்டியுள்ளது. சாரதிகள் காப்பாளர்களுக்கான பற்றாக்குறைகள் காணப்படுவதால் போதுமான அளவு சாரதிகள் மற்றும் காப்பாளர்களை இணைத்து கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது. 7 சாலைகளிலும் போதுமான பேருந்துகள் இல்லாத நிலை
காணப்படுகின்றது.
இன்று வடக்கின் பல்வேறு மீள்குடியேற்ற பகுதிகளிலும் போக்குவரத்திற்கான பேருந்து வசதியற்ற நிலையில் எமது மக்கள் பல கிலோமீட்டர்கள் நடந்து சென்றே தமது அன்றாட மற்றும் அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளனர். தற்போது இருக்கின்ற பேருந்துகளும் மிகவும் பழமையான, எனவே புதிய பேருந்துகளை போதிய அளவு சேவையில் ஈடுபடுத்த வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஜால் தீவக பகுதிகளுக்கென ஊர்காவற்துறை பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கென ஒதுக்கப்பட்டுள்ள காணியில் இலங்கை போக்குவரத்து சபை சாலையின் உப அலுவலகம் அமைக்கப்பட்டால் அது மிகவும் பயனுள்ளதாக அமையும். வடக்கு பிராந்திய இலங்கை போக்குவரத்து சபை திடீர் பரிசோதனை குழு பயிற்சி பாடசாலைக்கு 3 ஜீப் வாகனங்கள் தேவைப்படுவதாக கூறப்படுகின்றது. அனைத்து பணியாளர்களினதும் ஊழியர் சேவலாம நிதி, ஊழியர் நம்பிக்கை நிதி போன்றவை வைப்பில் இடல்படல் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். மேலும் வடக்கு மாகாண சபையின் நிர்வாக மையம் யாழ்ப்பாணத்தில் செயல்படுகின்ற நிலையில் மாகாணத்தின் தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்களுக்கான போக்குவரத்து சேவைகள் யாழ்ப்பாணத்திற்கான போக்குவரத்து சேவையுடன் இணைக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று தற்போது யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்பிற்கான போக்குவரத்து சேவையானது வவுனியா மிகுந்தலை ஹவரண ஊடாக மட்டக்களப்பு என்ற வழித்தடத்திலேயே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதில் மேலும் ஒரு ஜால் மட்டக்களப்பு போக்குவரத்து சேவை வவுனியா திருகோணமலை கிண்ணியா மூதூர் கிளிவட்டி வாகரை வாழைச்சேனை ஊடாக மட்டக்களப்பு என அமைய வேண்டும் என வேண்டியது அவசியம் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் மேற்படி விடயங்கள் தொடர்பில் கௌரவ அமைச்சர் நிமால் ஸ்ரீபாடி சில்வா அவர்கள் அவதானத்தில் கொண்டு சாதகமான ஏற்பாடுகளை முன்னெடுப்பார் என்று எதிர்பார்க்கின்றேன். அபிவிருத்தி பணி பொறுப்பு அமைச்சு தொடர்பிலான வாத விவாதங்களும் இங்கு இடம்பெறுகின்றன. எந்த ஒரு அபிவிருத்திக்கும் மனித முகம் இருத்தல் வேண்டும். திறமையற்ற ஆளணிகளை கொண்டும் ஊழல் மிக்க நிர்வாகத்தை கொண்டும் எந்த ஒரு அபிவிருத்தியும் நிலைபேறான அபிவிருத்தியாக சாத்தியப்பட மாட்டாது. அது தோல்வியிலேயே தழுவிவிடும். எனவே பணியாளர்களுக்கான ஆற்றல் மேம்படுத்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது எமது நாட்டினை பொறுத்தவரையில் அவசியமாகின்றது. அதே நேரம் எமது நாட்டில் காணப்படுகின்ற பிராந்திய சமநிலையற்ற நிலைமைகள் நீக்கப்படத்தக்க வகையிலான அபிவிருத்திகளை இன்றியமையாத தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் கௌரவ அமைச்சர் கலாநிதி சரத்தமுனுகம் அவர்கள் தனது நடவடிக்கைகளை முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. பிராந்திய சமநிலையின்மையே இன்று எமது பகுதிகள் அனைத்து துறைகள் சார்ந்தும் பின்னடைவுகளுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. எனவே அனைத்து பகுதிகளுக்கும் சமாந்தரமான அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். எமது மக்களை எமது பகுதிகளில் சமநிலைப்படுத்துவதற்காக பொருளாதார வளங்கள் பயந்தளிக்கப்பட வேண்டும். எமது மக்களை இந்த நாட்டில் சமநிலைப்படுத்துவதற்காக அரசியல் அதிகாரங்கள் பயந்தளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்து நேரத்துக்கு நன்றி கூறி விட
வருகின்றேன். அன்று சிட்னி ஜெயரத்ன மந்திரித்துமா புத்தமாட்ட வினாடி நமையத்தீரும்
கரு மூலாசனாரூட மந்திரித்துமணி அத அயவே காரக சபாவஸ்தாவேதீ விவாதிட்டு கேனென்னே பிரவாகன சிவில் குவன் சேவா சகா விதேச அமாத்தியான்சே எவகேம சங்வர்தன காரியான் பிலிமது என அமாத்தியான்சே வேசீர்ஸு விசேஷம அப்படி தக்கினவா மேத்த காலேதி லங்காவே பிரவாகன சேஸ்திரி சகா பொது பிரவாகன சேஸ்திரியான்துல விசால தியூனுவாக் லபமின் பவத்தின வகையம் பொது பிரவாகன சேவையான் தியூனு கிரீமட்ட பொது பிரவாகனையான் துளதி ஜனதாவட்ட பாசுகாங்கத்து கிரீம் சந்தா விசால அவதானியாக கிமெல்லாம் தீனும் விசேஷம் மகா மார்க தியூனு கிரீம் மார்க புலுல் கிரீம் எவகேம் மே அயவேலேக்கனே விதுலி பஸ்ரத்த தாவினேட் எதையும் பரிசரை ஆரக்ஷா கரகனிமின் வகை தேவால் அத்துவெல்லாம் தீனும் ஏவாகியும் அப்படி தவ தக்கப்பு தேத்தமாய் விசேஷம் நவ ரஜே பலேட் பத்தியும் சமகம லங்காவித்தியன அப்படி பௌகி காலை தக்க தங்க அவுருது கீப்பேக்கிட்ட உடுதி மே லங்காவித்தியன சேலுவும லங்கம டிப்போவான் பாடு லபமின் தமாய் பேவத்துனி அப்படி தான் சந்தோஷம் வேணவா மே கிசிம டிப்போவாக் மம தன்ன ஹட்டிட்டு பாடு லபன்னே இப்போ மத்தக்கா இசர மே டிப்போவில் இன்ன சேவைக்கோ ஏகொள்ளோங்கே போனஸ்ஸுக்கு எமனத்தாங்க ஏகொள்ளோங்கே தீமனாவ படிய லபாகண்ட ஏகொள்ளும் உங்க அவஸ்தாவலுதி உத்கோசனை கருப்பு அவஸ்தாவால் ஏ பஸ்ராத்தன் அத்தரக்கர்லாம் பாரட்ட பேலா பார ஹரஸ்கரகின வீதி வெல்ட்ட பேலா சட்டங்கருப்பு அவஸ்தாவான் திபுனா அப்போ இஸ்துதிவந்த வேணவா கரு எமத்துமாட்ட நியோஜ எமத்துமாட்ட எத்துமா மே சேஸ்திரேகன ஹொந்த அவபோதிக்கிங் கட்டயுத்து கிரீம பிலிவந்த சா அது டிப்போவில் லாப லாபம் பார்த்து விசேஷம் அப்பிக்கத்தோத் மம பொலன்னர் டிஸ்ட்ரிக்கே நியோஜனேக்கரண மந்திரிவரே அப்போ பொலன்னர் டிஸ்ட்ரிக்கே மங்கித்தான் அது லங்காவித்தின ஹொந்தம டிப்போவன் அத்தரட்ட ஏ டிப்போவன் பத்தலா தீரும் ஏ காரியமண்டலே போம் ஹொந்தரே வெட கட்டயுத்து கருகினேனும் ஏ வகையும் அது ஏ சேஸ்திரேகன அப்போ இஸ்துதி வந்து வெண்டோன்னு ஜனதாவோட பிரச்சனையாக கத்தினவாண்டு எஹி காரியமண்டலோட பிரச்சனையாக கத்தினவாண்டு ஏ வகையும் பிரவாகன சேஸ்திரியே தவசின் தவச அல்லுத் மககட்ட எமையும் பவத்தினோம் ஏ வகை விசேஷம் கரு எமத்துமணி மம மே அத்தரம யோஜனாவன் கீப்பியாக் எதிர்பார்க்கிற உபத்துமாட்ட விசேஷம் தினட்ட மே பொலன்னரு வகை ஏ டிப்போவை டிப்போவில் தான் மே சிசு சரிய வகை கிரியாத்மக கிரிமேதி எதுவென பஸ்பமானே மதி பிரச்சனையாக தீனும் எக்கட்ட ஹேத்துவ ஹட்டியர் மம தக்கலா தீனோ தம்மே அத்தியாபனே பகுகி காலே வர மே பாசல் மே மே පාසල් වල අර මේ මේ 6 ශ්‍රේණියට සමහර පාසල් සීමා කිරීම සිද්ධ වුණා. 6 ශ්‍රේණියට පාසල් සීමා කරලා දැන් අපේ ප්‍රදේශවල වගේ දුෂ්කර ප්‍රදේශවල ඊට පස්සේ උසස් පෙළ ශ්‍රේණී පටන් ගත්තේ පාසල් තියෙනකොට සාමාන්‍ය කිලෝමීටර 10ක් විතර ඉඳලා දරුවෝ සමහර ගම්වල මීට පෙර මම හිතෙන් ගියේ මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ කාලේ තමයි බන්දුල ගුණවර්ධන අධ්‍යාපන ඇමතිතුමාගේ කාලේ තමයි අර 6 ශ්‍රේණියට සාමාන්‍ය උසස් පෙළ දක්වා පන්ති දිවිච්චි පාසල් වල 6 ශ්‍රේණියට සීමා කරලා ඒවා ඊට පස්සේ පාසල් කීපයක් තෝරාගෙන ද්විතික පාසල් ක්‍රමය ඇති කරලා පාසල් ක්‍රමය තෝරාගෙන ඒ පාසල් වල උසස් පෙළ පන්ති ඇති කරන්න පටන් ගත්තා. එහෙම වෙනකොට අපේ දුෂ්කර ප්‍රදේශවල හිටපු දරුවෝ කිලෝමීටර 8 9 10 නගරේ පාසල් වල එළඳ සිද්ධ වුණා උසස් පෙළ පන්ති හොයාගෙන. මේ එනකොට සිසු සැරිය වගේ දේවල් වලට යොදවපු බස් ප්‍රමාණය මදි වුණා ගරු ඇමතිතුමනි. ඒක මම හිතන්නේ ඔබතුමාගේ වැරද්දකුත් නෙමෙයි. මම දන්නවා භාණ්ඩාගාරයෙන් හුඟක් වෙලාවට මුදල් අමාත්‍යාංශයේ සිසු සැරිය සඳහා යොදවන මුදල් මදි වෙනවා. මේ ප්‍රශ්නේ නිසා අද අපේ ඩිපෝවන් වලට දවසෙන් දවස අවුරුද්දෙන් අවුරුද්ද මේ සිසු සැරිය සඳහා පාසල් දරුවන්ගේ ගමනාගමනය සඳහා යොදලා තියෙන බස් ප්‍රමාණය මදි වෙලා තියෙනවා. ඒක නිසා ඔබතුමා ඒ ගැන තවත් ඔබතුමා අවධානය යොමු කරනවා නම් මොකද අපි දැක්කම උදේට සමහර වෙලාවට පාසල් වල පුංචි දරුවෝ එනවා පාසල් වල ෆුට්බෝල් බස් වල ෆුට්බෝඩ් වල එල්ලිලා බොහොම අනතුරුදායක තත්ත්වයක්. ඒ වගේ තමයි ආයේ පාසල් ඇරලා ගෙදර යනකොටත් ඒ තත්ත්වේ තියෙනවා. ඒ බස් ප්‍රමාණය මදි. ඔබතුමා මේ ගැන අවධානය යොමු කරනවා නම් මම බොහොම ගෞරව කරනවා ඔබතුමාට. ඒ වගේම අද පොළොන්නරුව වගේ ඩිපෝ වල බස් ප්‍රමාණය මදි වෙලා තියෙනවා. දැනට මම කතා කරලා බැලුවා පහුගිය දවස්වල බස් රථ 20ක 30ක පමණ පොළොන්නරුව වගේ ප්‍රදේශවල බස් රථ වල අඩුවක් තියෙනවා. අද ඔබතුමාගෙන් ඉල්ලීම් කරනවා මම මේ ඩිපෝ ලාභ ලැබමින් පවතින අවස්ථාවන් බැවින් මේ වගේ මේ බස් අලුත් බස් රථ එක්ක කරලා තවත් ඔබතුමා
ඉල්ලීම දැනටමත් මම ඉටු කළා දිලා
ඔබතුමාට ඔබතුමාට බොහොම ස්තුතියි. ඒ වගේම මම තව ඔබතුමාට යෝජනාවක් කරනවා විශේෂයෙන්ම අද අපි දකිනවා මොකද මමත් පහුගිය කාලේ හුඟක් වෙලාවට දුම්රියෙන් ගමනාගමනේ දුම්රියෙන් ගමන් කරා හිඟුරක් ගොඩේ ඉඳලා කොළඹ එනකොට මේ ගමන් කරනකොට මේ දුම්රියේ තියෙන පහසුකම් මදි. ගරු ඇමැතුමනි දැන් අපි දැක්කා කොළඹ ඉඳලා යාපනයට යනකොට කොළඹ ඉඳලා බදුල්ලට යනකොට ඒ වගේම කොළඹ ඉඳලා අනුරාධපුරේ යාපනේ ඒ වගේ මාතර යනකොට හොඳ පහසුකම් සහිත දුම්රිය මැදිරි තියෙනවා. හැබැයි මේ මේ මඩකලපුව වගේ ප්‍රදේශවලට යනකොට මේ පහසුකම් සහිත මැදිරි නැහැ. ඒ නිසා ඔබතුමාගෙන් මම ඉල්ලීමක් කරනවා දුම්රියේ සේවයේ ඒ මැදිරි හොඳ මැදිරි හොඳ පහසුකම් තියෙන මැදිරි එක්කව කරනවා නම් මඩකලපුව වගේ ඒ වගේ යනකොට ඒ දුම්රිය සේවයට හොඳයි. ඒ වගේම මම තව ඉල්ලීමක් කරනවා ගරු ඇමැතිතුමනි මේ දුම්රිය ස්ථානවල ඉන්නේ නිලධාරීන්ගේ ආචාරශීලීභාවයේ මදි. මම ඒක ඔබතුමාට කියනවා මොකද මගේ අත්දැකීමක් තියෙනවා. සාමාන්‍ය ගමේ කෙනෙක් ඇවිල්ලා කවුරු හරි දන්නේ නැති කෙනෙක් සමහරලාට ඇවිල්ලා දුම්රි ස්ථානයකින් ඉන්න කෙනෙක්ගේ විමසුවොත් එහෙම මම මට තියෙන අත්දැකීමක් මම මේ කියන්නේ. ඒ අයගේ දුම්රියේ වෙලාව දැනගන්න දන්නේ නැති කෙනෙක් ඒගොල්ලන්ගෙන් ලැබෙන පිළිතුර සෑහීමකටපත් වෙන්නේ නැහැ. ඒගොල්ලෝ බොහොම ඇඟට කඩාගෙන පයින් සත්‍යයක්. මොකද මම මේ අත්දැකීමට ලක් වෙලා තියෙනවා. මම හිතන්නේ මම මීට පෙර ඔබතුමාත් එක්ක තියෙන සාකච්ඡාවකදී හරි මේක දැනුම් දුන්නා. මෙන්න මේ වගේ දේවල් ඒ ආචාරශීලී භාවයේ ඒ දුම්රිය වෙල ඉන්න මේ ස්ටේෂන් වල ඉන්න අයගේ වැඩි කරනවා නම් ඒ හොඳයි. ගම්වල ඉන්න මගී ජනතාව ගැමි ජනතාවට මේක පහසුවක් වෙනවා මේ වගේ දේවල්. ඒ වගේ අඩුපාඩුවක් මම දකිනවා. මේවා ඉතින් බොහොම අමාරුයි හදන්න. මේවා හදන්න ක්‍රමවේදයක් හදනවා නම් බොහොම හොඳයි. ඒ වගේම විශේෂයෙන්ම පෞද්ගලික බස් කර්මාන්තේ ගුණාත්මක භාවයේ ඒගොල්ලොන්ගේ නැහැ. ඒ ගුණාත්මක භාවයක් නැහැ. අද පාරේ යනකොට දැන් අපි දැන් මම තව ටිකකින් මම පාර්ලිමේන්තුවේ තව ටිකකින් මම පොළොන්නරුව යනවා. මට කිලෝමීටර් යන්න ඕන 225ක් මගේ ගෙදරට. අපි යනකොට අපි හුඟක් කලාවට දැක්ක පෞද්ගලික බස් රථ ධාවනයේ යෙදීමේදී ඒගොල්ලෝ තමයි විශේෂයෙන්ම ලංකාවේ වැඩියෙන්ම වැරදි කරන අය මාර්ගය යනකොට වැඩියෙන්ම මාර්ගවල වැරදි කරන්නේ පෞද්ගලික බස් රථ. මේ වගේ රියදුරෝ සමහරලාට කොන්දොස්තරවරු 4 දෙනෙක් විතර ඉන්නවා. මේ අය පොලිසියටත් එක්ක එකවලා මෙන්න මේවට යම් දඬුවමක් දෙනවා නම් මේවා හදනවා නම් හුඟක් වෙලාවට හොඳයි මාර්ගය යන අයට කරදරයක් නැතුව යන්න පුළුවන් මේ තත්ත්වයේ ගුණාත්මක භාවය නැත්තම් මේගොල්ලොන්ගේ ආචාරශීලී භාවය වැඩි කරන්න කටයුතු කරනවා නම් ගරු එමෙතුමලි හොඳයි ඒ වගේම ඔබතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා අපි මේ මාර්ග තුලදී යනකොට අපි දකිනවා කන්ටේනර් රත වගේ අර විශාල යෝධ වාහන පාරේ සමහර වෙලාවට තදබදේ වැඩි වෙලාවට ගමන් කරනවා ඒක ඉතාම මාර්ග තදබදයට ලොකු අපහසුවක්. ඒවට ඔබතුමා ප්‍රවාහන ඇමැතිතුමා හැටියට ඔබතුමාට ඒවට සීමාවන් පනවලා වෙලාවල් යොදලා දැනටමත් ඒ වගේ නීතිය තියෙනවා මම දන්න හැටියට හැබැයි මේවා ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. පොලිසියත් එක්ක එක්කව වෙලා ඒ කන්ටේනර් රත අර යෝධ වාහන මාර්ගය යනකොට ඒවාවන් වලට වෙලාවල් දීලා සීමා කරනවා නම් මේ මාර්ගවල තියෙන තදබදය නවත්ත ගන්න පුළුවන්. මාර්ග වෙන අවහිර මාර්ග වෙන නවත්ත ගන්න පුළුවන්. ඉතින් ඒ වගේ දේවල් ඔබතුමා මේ දැනට කරගෙන ආවේ තත්ත්වයන් තුළ ලොකු වර්ධනයක් හොඳ ගුණාත්මක තත්ත්වයක් අපි දකිනවා
මන්ත්‍රීතුමා ඔබතුමාට තව
විනාඩියක් තියෙනවා ගරු ඇමැතිතුමනි මම තව යෝජනාවක් කරනවා ඔබතුමාට පොළොන්නරුව ප්‍රදේශයේ ගත්තාම අද හිඟුරක්ගොඩ මේ සිවිල් ගුවන් සේවා අමාත්‍යාංශයත් ඔබතුමාට අයිති නිසා හිඟුරක්ගොඩ ගුවන්තොටුපළ මේ ගුවන්තොටුපළ අපිට සංචාරක කර්මාන්තය සඳහා ප්‍රයෝජනෙට ගන්න පුළුවන් ඒක නිසා දැනට විශාල සංචාරක ප්‍රමාණයක් පොළොන්නරුවට එනවා විශේෂයෙන් මඩකලපුව පැත්තට යන අය ඒ වගේම ත්‍රිකුණාමලයට පැත්තට යන සංචාරකයෝ ඒගොල්ලෝ මේ මාර්ගයේ තියෙන තදබදේ නිසා ඒගොල්ලෝ සමහරලාට අපිට පුළුවන් නම් මේ ගුවන් තොටුපළ වැඩි දියුණු කරලා මේ කුඩා ගුවන් යානාවල් ඒගොල්ලොන්ගේ සංචාරය සඳහා යොදවන්න පුළුවන් නම් හිඟුරක්ගොඩ වගේ ගුවන් තොටුපළ වැඩි දියුණු කරලා මේක හොඳ දෙයක්. හිඟුරක්ගොඩ විශාල ගුවන් තොටුපළක් තියෙනවා. මේ ගැන අවධානය ඔබතුමාගේ යොමු වෙලා ඒ කටයුතු සාර්ථක විදිහට කරන්න කියලා ඉල්ලීමක් කරමින් අද මට මම සන්තෝෂ වෙනවා මේ අයවැය විවාදයට එක්කවීමට මේ කාර්ක සභා අවස්ථාවට එක්කවීමට අවස්ථාව ලබා දීම සතුටින් මම නිහඬ වෙනවා ස්තුතියි.
මන්ත්‍රීතුමා මේ හිඟුරක්ගොඩ ගුවන්තොටුපළ සංවර්ධනය කිරීමේ වැඩ කටයුතු අපි මේ අවුරුද්දේ ඊළඟ අවුරුද්දේ 2018 දී පටන් ගන්නවා.
ස්තුතියි ඔබතුමාට.
ඊළඟට ගරු ලසන්ත අලගියන මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 25ක් තියෙනවා.
මුලසනරොඩ ගරු මන්ත්‍රීතුමනි අද තමත් වැදගත් ප්‍රධාන අමාත්‍යාංශ දෙකක් විවාදයට ගන්න අවස්ථාවේදී මම වැඩි කාලයක් කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ ප්‍රවාහන විෂය සම්බන්ධයෙන්. නමුත් ඊට පෙර විශේෂම විදේශ අමාත්‍යාංශයට අදාළ එක කරුණක් පමණක් සඳහන් කළ යුතුව තිබෙනවා. ඒක ප්‍රවාහනයටත් වක්‍රාකාරයෙන් බලපාලා තිබෙනවා. අපේ රටේ තිබෙන තානාපති කාර්යාල ඉදිරියෙන් අපි යනකොට බොහෝ අවස්ථාවන්වල දැකලා තිබෙනවා. ඒ තානාපති කාර්යාලවලට ඒ අදාළ රටවලට වීසා ගන්න සහ විවිධ කටයුතු වලට ජනතාවට ගියහම පදික වේදිකාව තමයි පෝලිමට ඉන්නේ. අපි මේ පිළිබඳව ගිනුම් කාරක සභාවෙත් ඒ අමාත්‍යාංශයට අවධානය යොමු කළා මීට මාස 8කට පමණ පෙර. අද වෙනකන් ඒ සම්බන්ධව කිසිදු ක්‍රියාමාර්ගයක් අරගෙන නැහැ. ඒක ගන්න පුළුවන්කමක් නැතිද එහෙම නැත්නම් අවශ්‍ය නැද්ද කියලා පිළිබඳව අපට අවබෝධයක් නැහැ. කෙසේ හෝ අපේ රටේ ප්‍රධාන තානාපති කාර්යාල බොහොමයක්ම ඉදිරියේ පාන්දර 4 ඉඳන් පෝලිං වල ජනතාව ඉන්නවා. විවිධ ආගමික නායකයින් ඉන්නවා. ගැබෙනි මාතාවන් ඉන්නවා අපි දැකලා තිබෙනවා. මේක ලෝකයේ මං හිතන්නේ අනෙක් රටවල අපට දකින්න ලැබෙන්නේ නැහැ. නමුත් අපේ රටේ පුරවැසියෙක් ඒ රටට යන්න කලින්ම අපේ රට තුළදීම ජනතාව ඉතාමත් අපහසුතාවයකට ලක්වන අවස්ථාවක් විදිහට මේක මම පෞද්ගලිකව දකිනවා. සමහර තානාපති කාර්යාල මේ වීසා ලබා දීමේ ක්‍රියාවලිය අද බාහිර පාර්ශ්වයන් වලට දීලා ඒක කාර්යාලයක් ඇතුළේ සිදු කරන අවස්ථාවනුත් අද ඇති වෙලා තිබෙනවා. නමුත් තවමත් අපේ රටේ සමහර තානාපති කාර්යාල තිබෙනවා. ඔබ සියලුම දෙනත් මං හිතන්නේ පාර යනකොට දකින්නවා ඇති. ඒක මං හිතන්නේ රට තුළ නොවිය යුතු කරුණක් විදිහටයි. ඉතින් මේ නිසා විදේශ අමාත්‍යතුමාගෙත් අමාත්‍යංශෙත් මේ පිළිබඳව ඔබතුමාලත් අනුමත කරනවා නම් නොවිය යුතු දෙයක් කියලා මංහිතන්න ඒ පිළිබඳව ඒ අවශ්‍ය ක්‍රියාමාර්ගයේ තානාපති කාර්යාල සමග සාකච්ඡා කරලා අපේ රටේ පුරවැසියන්ට ඒ අවශ්‍යතාවය ඉටුකර ගැනීමේදී ගිහිල්ලා ඒ ආත්මගරුත්වය රැකෙන පරිදි ඒ පහසුකම් ලබා දීමට කටයුතු කිරීම මං හිතන්නේ ඉතාම සුදුසුයි කියන එකයි මම යෝජනා කරන්නේ. එහෙම නොවුනොත් මං හිතන්නේ අපි ඒ රටට යන්න කලින්ම ඒ විශාල අපහසුතාවයන් වලට අපේ ජනතාව පත් වෙනවා. පාන්දර සමහර තානාපති කාර්යාල වල පාන්දර 3ට යන්නේ පොලිමේ ඉන්නේ. වෙලාව තියෙන්නේ දවල් 11ට. ඉතින් මේ අය ඉන්නේ පදික වේදිකාවේ. ඒතර පදික වේදිකාවේ යන අයට යන්න පුළුවන්ක මොකුත් නැහැ. ඒක ප්‍රවාහණයටත් බලපානවා. ඉතින් මේ නිසා මේ පිළිබඳව මම නැවත නැවත අවධානය යොමු කරන්න ඉල්ලීමක් කරන්නේ මේ පිළිබඳව වහාම අවධානය යොමු කරන්න කියලා. ඒ වගේම අනිත් අමාත්‍යාංශය අද අපේ රටේ ප්‍රධානතම අමාත්‍යාංශයක් ප්‍රවාහන අමාත්‍යාංශය. විශේෂම භාණ්ඩ හා මගී ප්‍රවාහන ඒ කටයුතුවල වගකීම තමයි මේ අමාත්‍යාංශයට පැවරී තිබෙන්නේ. ඒ අනුව විශේෂම දුම්රිය සහ බස්රත වෙනුවෙන් වාර්ෂිකව රජය රුපියල් බිලියන 50කට ආසන්න මුදලක් වැය කරනවා. මේ බිලියන 50 ඍජු ආණ්ඩුව වැය කරන මුදල. නමුත් විශේෂම පොදු ප්‍රවාහන සේවය ශක්තිමත් නොවීම නිසා වක්‍රාකාරයෙන් තවත් බිලියන 150ක් විතර අපි නැති කර ගන්නවා. මේ අපි දකින් නැති බිලියන 150 පිළිබඳව කවුරුවත් අවධානයක් යොමු කරන්නේ නැහැ. විශේෂම පොදු ප්‍රවාහන සේවය ශක්තිමත් නොවීම නිසා පෞද්ගලික වාහන විශාල වශයෙන් වැඩි වෙලා තිබෙනවා. ඒ පෞද්ගලික වාහන වැඩිවීම නිසා ඉන්ධනව සඳහා වැයවන මුදල, අමතර කොටස් සඳහා වැයවන මුදල, ඒ වගේම මේ මාර්ග තදබද නිසා මිනිස් ශ්‍රමය සම්බන්ධයෙන් අපි ගණන් බලපුවාම වැයවන මුදල, වාර්ෂිකව අපි මේ ප්‍රවාහනයට භාණ්ඩාගාරයෙන් වියදම් කරන මුදල් ප්‍රමාණයට වඩා වර්තමානයේ තිබෙන ප්‍රවාහනය පිළිබඳව පවතින ගැටලු නිසා අපට නොපෙනෙන අපි අවධානය යොමු නොකරන තවත් රුපියල් බිලියන 150ක් විතර අපි වැය කරනවා කියන එක අපි අවධානය යොමු කළ යුතුව තිබෙනවා. අපේ රටේ ඍජුවම ඒක පුද්ගල ආදායමට දළදේශීය නිෂ්පාදිතයට ආර්ථික වර්ධනයට මේක ඍජු ලෙස බලපානවා. එම නිසා විශේෂයෙන්ම මේ ප්‍රවාහන ක්ෂේත්‍රය සම්බන්ධයෙන් දැනට වඩා වැඩි අවධානයක් අනිවාර්යෙන්ම රජයක් විදිහට ප්‍රතිපත්ති මේ වශයෙන් යොමු කළ යුතුව තිබෙනවා. වර්තමානයේ ගරු අමාත්‍යතුමා ප්‍රවාහන අමාත්‍යාංශයේ ආයතන නිලධාරීන් සමග ඒ ආයතන දැනට තිබෙන සීමිත සම්පත් තුළ උපරිම සේවයක් ලබා දීමට කටයුතු කරනවා. ඒකත් අපි සඳහන් කරන්න ඕනේ. විශේෂයෙන්ම ළංගමය මමත් ඒ අමාත්‍යාංශයේ නියෝජ්‍ය අමාත්‍යවරයා විදිහට කටයුතු කළා. නමුත් අද දෛනිකව ධාවනය වන කිලෝමීටර් ප්‍රමාණය පසුගිය වර්ෂත් එක්ක බලනකොට වැඩි වෙලා තිබෙනවා. ලබන ආදායම වැඩි වෙලා තිබෙනවා. ඒ වගේම ලබන පාඩුව අඩු වෙලා තිබෙනවා. බිලියන 5ක් විතර තිබුණු පාඩුව මේ වන විට බිලියන 1.3කට අඩු කරගන්න පුළුවන්කමක් ලැබිලා තිබෙනවා. ඉතින් විශේෂයෙන්ම මෙහිදී අපි දකින්නේ මේක හොඳ තත්ත්වයක්. ධාවනය අඩු වෙලා නෙමෙයි පාඩුව අඩු වෙලා තිබෙන්නේ. ධාවනයත් වැඩි වෙලා තමයි පාඩුව අඩු කරගන්න පුළුවන්කමක් ලැබිලා තිබෙන්නේ. ඉතින් නමුත් මං හිතන්නේ අපි මේ ආකාරයෙන් අමාත්‍යතුමා ඇතුළු මේ ආයතන තිබෙන සම්පත් අනුව උපරිම සේවයක් ලබා දීමට කටයුතු කළත් අපි ජාතික වශයෙන් ප්‍රතිපත්තියක් විදිහට රජයක් විදිහට මේ පිළිබඳව මීට වඩා වැඩි අවධානයක් අනිවාර්යෙන්ම යොමු කළ යුතුව තිබෙනවා. එහෙම නොවුනොත් ඉදිරි දශක කීපය තුළ දැනට වඩා ආර්ථිකයට සිදුවන අර පේන් නැති ප්‍රමාණය තවත් වැඩි වෙනවා. මේක බිලියන 200ක් 300ක් බවට අනිවාර්යෙන්ම පත් වෙයි. අද අපේ රටේ ජනගහණයෙන් 1000කට ගත්තහම 200කට 250කට වාහන තිබෙනවා. මේක 2020-25 විතර වෙනකොට 350-450 විතර බවට පත් වෙයි. ඒක නරකයි කියලා නෙමෙයි කියන්නේ. ලෝකයේ සෑම රටකම ඒ රටේ දියුණුව මයින් එක සාධකයක් තමයි වාහන අයිතිය පිළිබඳව තිබෙන ඒ සාධකය. එම නිසා රටක් විදිහට රජයක් විදිහට අපිත් උත්සාහ කරන්නේ සෑම කෙනෙකුටම පෞද්ගලික වාහනයක් තිබීම අනිවාර්යෙන්ම හොඳ දෙයක්. ඒ පිළිබඳව අපි කනගාටු වී යුතු වන්නේ නැහැ. නමුත් එසේ පෞද්ගලික වාහනයක් තිබුණත් රජයේ ප්‍රතිපත්තිය වී යුතු වන්නේ ඒ වාහනේ අඩු භාවිතයක් කරන්න පුළුවන් වෙන ආකාරයට පොදු ප්‍රවාහන පද්ධතිය පිළිබඳව ජනතාවගේ වැඩි නඹුරුවක් ඇති කිරීම සඳහා වැඩ පිළිවෙළවල් ප්‍රතිපත්ති එවැගේම මූල්‍ය දායකත්වය රජයක් විදිහට අනිවාර්යයෙන්ම ලබා දී යුතුව තිබෙනවා. මම මීට කලිනුත් කියලා තිබෙනවා අද කොළඹ නගරයේ වාහන වේගය පැයකට කිලෝමීටර 12යි පැයකට. මේ තිබෙන තත්ත්වයට විසඳුම් ලබා දුන්නේ නැත්තම් 2020 වන විට කොළඹ නගරයේ පැයකට වේගය කිලෝමීටර 6 දක්වා අඩු වෙනවා. මේක තමයි ඇත්ත යථාර්ථය. අද කොළඹ පමණක් නෙමෙයි නුවර ගත්තත් අනුරාධපුරේ ගත්තත් කෑගල්ල ගත්තත් ගාල්ල ගත්තත් සෑම ප්‍රධාන නගරයකම අද මේ තත්ත්වය අද ඇති වෙලා තිබෙනවා. ඒ වගේම මුළු රටේ භූමි ප්‍රමාණයෙන් අද 10% මාර්ග සඳහා අද වෙන් කරලා තිබෙනවා. අපේ රටේ භූමිය කියන සාධකය සීමිතයි. භූමියෙන් උපරිම ප්‍රයෝජනයක් ලබා ගැනීමට අපි කටයුතු කරන්න ඕනේ. එම නිසා අපට අලුතෙන් මාර්ග ඉදි කරන්න පුළුවන්කමක් ලැබෙන්නේ නැහැ. ඉදි කළ යුතු වන්නේ නැහැ. නමුත් වාහන වැඩිවීම අපට නවත්වන්න පුළුවන්කමක් නැහැ. අද මධ්‍යම පාන්තික ජනතාව පෙරට වඩා වැඩි. එම නිසා ඒ පැත්තෙන් වාහන වැඩිවීම අනිවාර්යෙන්ම සිද්ධ වෙනවා. අපට අලුතෙන් පාරවල් හදන්න පුළුල් කරන්න පුළුවන්කමක් ලැබෙන්නේ නැහැ. ඒක නොකළ යුතු කරුණක්. තවත් දැන් තියෙන මාර්ග පද්ධතියම විශේෂයෙන්ම අලුතෙන් තවත් මාර්ග පද්ධතියක් ඇති කළොත් අපේ රට පුරාම තවත් 10%ක් භූමියෙන් අපට අහිමි වෙනවා. ඉතින් ඒ නිසා මේ කියන කරුණ තුල අනිවාර්යෙන්ම පොදු ප්‍රවාහන සේවය ශක්තිමත් කිරීම ඉතාමත් ඉක්මනින් රජයක් විදිහට ක්‍රියාමාර්ග අරගෙන අපි අනිවාර්යෙන්ම කළ යුතුව තිබෙනවා. ඒක එහෙම නොකළොත් මං හිතන්නේ අපි කුමන ආකාරය ආර්ථික වර්ධනය වෙනුවෙන් ඒක පුද්ගල ආදායම වැඩි කිරීම වෙනුවෙන් කවුරු කොහොම මොනම කළත් මේ ප්‍රශ්නේ සඳහා ස්ථිරසාර විසඳුම ලබා දුන්නේ නැත්නම් අපේ ආර්ථික ඉලක්ක කරාවත් යන්න පුළුවන්කමක් අනිවාර්යෙන්ම ලැබෙන්නේ නැහැ. ඒ වගේම අනිත් පැත්තෙන් තවත් කරුණක් විදිහට ගත්තහම සාමාන්‍ය දවසකට 150ක් විතර වාහන 145ක් පාවිච්චි කරනවා. අනිත් පැත්තෙන් බස් 25,000ක 150ක් දෛනිකව ජනතාව ප්‍රයෝජනයට ගන්නවා. එතකොට වාහන 140කට විතර එක බස් එකක් ඒ සේවය ලබා දෙනවා. මේ සෑම කරුණකින්ම අපිට පේන්නේ මම කියන්න උත්සාහ කරන්නේ අනිවාර්යෙන්ම පොදු ප්‍රවාහන සේවයේ ඒ තිබෙන වැදගත්කමයි. ඒ වගේම පසුගිය දශක කීපය තුළම අපිත් ඉල්ලීම් කළා මහජන නියෝජිතින් විදියට. ඒකට අපිත් සම්මාදන් වුණා. අපෙත් ඉල්ලීම පරිදි සෑම රජයක්ම මාර්ග සඳහා තමා වැඩිම මුදලක් අනිවාර්යෙන්ම වෙන්කරන්න කටයුතු කළේ. ඒක නරකයි කියලා කියනවා නෙමෙයි. නමුත් ඒ මාර්ග සඳහා වෙන්කරන ලද මුදලට සාපේක්ෂව ප්‍රවාහණය වෙනුවෙන් රජයක් විදිහට අපි වෙන් කරපු ලද මුදල පිළිබඳවත් අපි සෑහීමකට පත් වෙන්නේ නැහැ පොදු ප්‍රවාහණය වෙනුවෙන්. එම නිසා මේක අඩුපාඩුවක් විදිහට අපි දැකලා මේකේ අඩුපාඩුව කළේ කවුද කියන එක පිළිබඳව නෙමෙයි අපි කතා කළ යුතු වන්නේ. ඒ අඩුපාඩුවට වර්තමානයේදීත් අනාගතයේදීත් අපි විසඳුම් ලබා දෙන්න පුළුවන් ආකාර ප්‍රතිපත්තිමය වැඩපිළිවෙළවල් පිළිබඳව අපි අනිවාර්යෙන්ම අවධානය යොමු කළ යුතුව තිබෙනවා. අධිවේගී මාර්ග රටට අවශ්‍යයි හැදිය යුතුයි. අපට අත්දැකීම් තිබෙනවා. මාතර ඉඳන් කොට්ටාවට එන්න පුළුවන්. ඊට වඩා වැඩි වෙලාවක් කොට්ටාව ඉඳන් කොළඹට එන්න යනවා. මේක තමයි ඇත්තේ යථාර්ථය. කටුනායක ඉඳන් අපිට පෑලියගොඩට එන්න පුළුවන්. ඒ වගේ තුන් ගුණයක් විතර වෙලාවක් යනවා පෑලියගොඩ ඉඳන් අපිට මෙතෙන්ට එන්න. මේක තමයි ඇත්තේ යථාර්ථය. එම නිසා මේ කරුණ තුළින්ම අපිට පේනවා මාර්ග වෙනුවෙන් අපි මුදල් යෙදවිය යුතුයි, ඒවා කළ යුතුයි. නමුත් එයට සාපේක්ෂව අද වන විට මං හිතන්නේ මාර්ග වෙනුවෙන් යොදවන මුදලෙන් 10%-15%ක්වත් ප්‍රවාහණය වෙනුවෙන් අනිවාර්යෙන්ම වෙන් කරන්නේ නැහැ පොදු ප්‍රවාහණය වෙනුවෙන්. එම නිසා මාර්ග වෙනුවෙන් යොදන මුදලෙන් ප්‍රතිශතයක් විදියට අඩුම තරමේ 25%-30%-50%ක්වත් මං හිතන්නේ ක්‍රමක්‍රමයෙන් අපි ඉදිරි අවුරුදු කීපය තුළ අපි යෙදවීම පිළිබඳව රජයේ විදිහට අනිවාර්යෙන්ම අවධානය යොමු කළ යුතුව තිබෙනවා. ඉතින් එම නිසා මේ සම්බන්ධයෙන් විශේෂයෙන්ම වර්තමාන රජ මෙවර අයවැය යෝජනා තුළ 226 වෙනි යෝජනාව විදිහට පොදු ප්‍රවාහන සේවයේ ශක්තිමත් කිරීම සඳහා සහසර ව්‍යාපෘතිය මේ අවුරුද්දේ ඉඳන් ඉදිරි අවුරුදු 4 තුල ක්‍රියාත්මක කිරීමට යෝජනා කරලා තිබෙනවා. මේ සහසර ව්‍යාපෘතිය මේ වන විට අතිගරු ජනාධිපතිතුමාගේ මඟ පෙන්වීම යටතේ සෙමා ආයතනය මධ්‍යම පළාතේ පළාත් මාර්ග සංවර්ධන අධිකාරියත් ඒකරාශී වෙලා නියාමක ව්‍යාපෘතියක් විදිහට නුවර කේන්ද්‍ර කරගෙන මේ වැඩපිළිවෙල අනිවාර්යෙන්ම දැන් ක්‍රියාත්මක වෙලා තිබෙනවා. ඒකේ සාර්ථක ප්‍රතිඵල ලැබිලා තිබෙනවා. ඒ අනුව අතිගරු ජනාධිපතිතුමා විසින් විශේෂම මේ පිළිබඳව ගරු නිමල් සිරිපාල සිල්ලා අමාත්‍යතුමාටත් චම්පික රණවක අමාත්‍යතුමාටත් ඒ වගේම මටත් අපේ අශෝක අබේසිංහ නියෝජ්‍ය අමාත්‍යතුමාටත් මේ සහසර ව්‍යාපෘතිය මුළු දිවයින පුරාම ක්‍රියාත්මක කිරීමේ නියාමක ව්‍යාපෘතියක් ලෙස ඒ ව්‍යාපෘතියේ වගකීම අපට බාර දීලා තිබෙනවා. මේ වන විට අපි ගරු අමාත්‍යතුමාලාගෙත් මඟ පෙන්වීම යටතේ ඒ සඳහා යම් වැඩපිළිවෙළවල් සාකච්ඡා පවත්වමින් යනවා. විශේෂයෙන් මොකද්ද මේකෙන් ක්‍රියාත්මක කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ? අද අපි දන්නවා බස් රථ ප්‍රමාණය පිළිබඳව නෙමෙයි තිබෙන ප්‍රශ්නේ. අද අපේ රටේ බස් රථ 25,000ක් විතර තිබෙනවා. රටක් විදිහට අපේ රටේ බස් රථ දැන් වැඩි. මේක බැලූ බැලමට සමහර අය කියයි ඇයි රෑට බස් නැහනේ, උදේට බස් නැහනේ, සමහර පාරවල් වල බස් නැහනේ, එහෙමනම් ඇයි බස් මදි වෙන්නේ කියලා. සාමාන්‍යයෙන් බස් රථයක් දවසකට අනිවාර්යෙන්ම කිලෝමීටර් 210ක්වත් ධාවනය කළ යුතුයි. ඒක ආර්ථික වශයෙන් ගත්තත් සෑම අතින්ම ගත්තත් ඒක එසේ විය යුතුයි. බස් රථයට යොදවන මුදල, ඒ මුදලට සාපේක්ෂව ආපසු ආදායමක් ලබා ගැනීම, ඵලදායකත්වය කියන මේ සියලුම කරුණු දිහා බලපුවාම අපේ රටේ දැන් මේ තිබෙන බස් රථ 25,000න් බස් රථ 5,000-6,000ක් විතර තමා දවසකට කිලෝමීටර් 200කට වඩා එහා ප්‍රමාණයක් ධාවනය කරන්නේ. සමහර බස් රථ තිබෙනවා දවසකට කිලෝමීටර් 40-50යි ධාවනය කරන්නේ. එතකොට මේ බස් රථ උදේ පාන්දර ගියහම, පහට ගියහම රෑ 12ට ඉන්නේ. පාරේ ගමන් කරන වෙලාව පැය 3-4ක්, පැය 5-5 බස් නැවතුම් පොළවල් දෙපැත්තේ ගාල් කර තැබීම තම අනිවාරෙන්ම දැනට සිද්ධ වන ක්‍රියාවලිය බවට පත්වෙලා තිබෙන. මේක තමා ඇත්තේ අතාර්ථය. එම නිසා මේ වැඩසටහන තුළින් විශේෂම බලාපොරොත්තුවෙන් අපේ රටට අවශ්‍යයි අද විධිමත් විද්‍යානුකූල සකස් කරන ලද කාල සටහනක් අනිවාර්යම අවශ්‍යතාවය තිබෙනවා. මේ පාර්ලිමේන්තුවේ සිටින අපි පාසල් බස්සගේ තමා පාසලට ගී. අපි පාසල් යන කාලෙත් වෙලාවට පාරට ආපු හම බස් එක එනවා. නමුත් අද එහෙම තත්ත්වයක් නෑ, අපි පිළිගත යුතුයි. අද වෙලාවට බස් රථයක් නැහැ. ඒවගේම සෑම දිනකම එකම වෙලාවට නෙමේ ගමන අවසාන වෙන්නේ. ඒක රථවාහන තදබදය පිළිබඳව ප්‍රශ්න වෙන්න පුළුවන්. සමහර දවස්වල මතුගොම ඉඳන් කොළඹට එන්න පැය එකහමාරක් යනවනම් සමහර බස් එකක් ඒක වෙලාව අනුව වෙනස් වෙනවා ඇත්ත, පැය 3-4ක් කියයි. ඒ වගේම මේ බස් රථවල ජනතාව බලාපොරොත්තු වෙන පහසුකම් නැහැ. මෙවැනි ප්‍රශ්න ගොඩාක් අද මේ බස් රථ සේවය නිසා ජනතාවට තිබෙනවා. එම නිසා විශේෂයෙන්ම මේ බස් රථ වැඩිවීමත් එක ප්‍රශ්නයක්. බස් රථ වැඩිවීමත් එක ප්‍රශ්නයක්. එම නිසා මේ වැඩසටහන තුළින් දැන්ට නියාමක වැඩසටහන තුළින් විශේෂම ක්‍රියාත්මක කරලා තිබෙන්නේ සෑම මාර්ගයකටම ජනතාවගේ අවශ්‍යතාවයන් වලට අනුව විධිමත් කාලසටහනක් සකස් කිරීමයි. අද අපේ රටේ ජනතාවගේ අවශ්‍යතාවය අනුව නෙමෙයි කාලසටහන තිබෙන්නේ. ජනතාවට රෑ 12ට 11ට බස් එකක් අවශ්‍යයි. නමුත් සමහර පෞද්ගලිකාංශේ වැඩ කරන අය බස් එක නැති නිසා 6ට යනවා. එක්කෝ රෑ මෙහෙ කොළඹ නවාතැම් ගන්නවා. ඒ නවාතැම් ගන්නේ 6ට යන්නේ බස් එකක් නැති නිසා. ඒ හින්දා ජනතාවගේ අවශ්‍යතාවයන් වලට පරිදි අපේ රටේ කාලසටහනක් නැහැ. මේක මේ අදයි ඇති වුණ දෙයක් නෙමෙයි. විශේෂයෙන් පසුගිය දශක 3-4 තිස්සෙම මේ කළමනාකරණය නියාමනය හරි හැටි නොකිරීම නිසා ඇති වුණු ප්‍රතිඵලයක් විදිහට අපි මේක පිළිගත යුතුයි. එම නිසා මේ අපේ රටේ සෑම මාර්ගයක් සඳහාම විධිමත් කාලසටහනක් අනිවාර්යෙන්ම සකස් කරලා අපි බලාපොරොත්තු වෙන්නේ ලංගමය මුල් කරගෙන, ලංකා ගමනාගමන මණ්ඩලය මුල් කරගෙන මේ ගමනාගමන මණ්ඩලය විසින් පෞද්ගලික බස් රථත් ඒ පොදු කාලසටහන සකස් කරලා 40% සහ ඕන උපරිම ඊට වැඩියෙන් හෝ ළංගම බස් රථ ප්‍රමාණයක් ධාවනය කරලා ඒ වගේම ඉතුරු 60% අදාළ මාර්ගයේ පෞද්ගලික බස් රථ කිලෝමීටර් ප්‍රමාණයට මිලදීගෙන ඒ බස් රථ ධාවනය කරලා ඒ කිලෝමීටර් ප්‍රමාණයට බස් අයිතිකරුවන්ට ඒ අදාළ මුදල් ලබා දීම තමයි මේකේ මූලිකම සංකල්පයේ වැඩපිළිවෙල බවට අනිවාර්යෙන්ම පත් වෙන්නේ. මේක පෞද්ගලීකරණය කිරීමක් නෙමෙයි. මේක ළංගමය කරන්න. ඒ වගේම මගීන් සඳහා පොදුවේ නවීන තාක්ෂණයේ මත මුදල් ගෙවීමේ කාර්ඩ්පතක් හඳුන්වා දීලා. ඒ බස් රථයට නැග්ගට පස්සේ ඒ කාර්ඩ්පත තුලින් මුදල් ගෙව්වට පස්සේ ඒ මුදල් යන්නේ රජයේ ළංගමයේ යට තිබෙන එක ගිණුමකට. ඊට පස්සේ මේ ආදායම
බුදුමාර්තා විනාඩි දෙකක් තියෙනවා.
මේ ආදායම විශේෂයෙන්ම ළංගමයේ සහ පෞද්ගලික බස් රථවලට බෙදා දීම තමයි මේ වැඩපිළිවෙල තුළින් බලාපොරොත්තු වෙන්නේ. දෙවැනි පියවර යන විදිහට ක්‍රමානුකූලව බස් රථවල තිබෙන ගුණාත්මකභාවය වැඩි කිරීම සඳහා වැඩපිළිවෙලවල් අනිවාර්යෙන්ම ක්‍රියාත්මක විය යුතුව තිබෙනවා. ඒ වගේම බස් රථ සේවකයින් පිළිබඳව අද තිබෙන යම් යම් ගැටලුකාරී ප්‍රශ්නකාරී තත්ත්වයන් විසඳුම් ලබා දීම මේ වැඩසටහනට අනිවාර්යෙන්ම ඇතුළත් වෙලා තිබෙනවා. ඒ වගේම විධිමත් කාලසටහනක් නිසා අනවශ්‍ය තරඟකාරීත්වය මාර්ගවල ඇති නොවන මට්ටමකට මේ වැඩපිළිවෙල ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්කමක් තිබෙනවා. එම නිසා මේ වැඩසටහන හරියට ක්‍රියාත්මක කළොත් අපට විශ්වාසයක් තිබෙනවා ඉදිරි අවුරුදු කීපය තුළ පෞද්ගලික වාහනවල යන අය පොදු ප්‍රවාහනයට ඇවිල්ලා පොදු ප්‍රවාහනය තුළින් වැඩි ප්‍රමාණයක් අපේ රටේ ප්‍රවාහනයට ඒ දායකත්වය ලබා දීම තවත් වැඩි වෙයි කියන බලාපොරොත්තුවක් අනිවාර්යෙන්ම තිබෙනවා. ඒ අනුව අපි 2% පෞද්ගලික වාහනවල යන අය අපි මේ බස් රථයකට ගන්න පුළුවන්කමක් තිබෙනවා නම් මං හිතන්නේ ඒ නිසාම වාර්ෂිකව රුපියල් බිලියන 20ක් 25ක අපට ඉතුරුවක් ඇති කරගන්නත් පුළුවන්කමක් ලැබෙනවා. ඒ නිසා මම මේ වැඩසටහන පිළිබඳව ඉතාමත් කෙටියෙන් පැහැදිලි කරේ. මේක අමාරු වැඩසටහනක්, අමාරු අභියෝගයක්. මේක අපට දවසෙන් දෙකෙන් ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්කමක් නැහැ. එම නිසා විශේෂයෙන්ම අපිට මේ සම්බන්ධව ජාතික වැඩපිළිවෙලක් විදිහට අපට සියලුම දෙනාගේ සහයෝගයේ දායකත්වය තිබෙනවා. මේ වැඩසටහනේ තිබෙන අඩුපාඩුකම්, අදහස්, යෝජනා මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලුම අයටත් දායක වෙලා අදහස් යෝජනා ඉදිරිපත් කරලා අපට ක්‍රියාත්මක කරන්න අනිවාර්යෙන්ම ඒ සඳහා අවස්ථාව අනිවාර්යෙන්ම තිබෙනවා. ඒ නිසා අපි සියලුම දෙනාටත් අපි ආරාධනා කරනවා මේක පක්ෂ ભેද පාට ભેදයක් විදිහට බලන්න එපා. අපේ රටේ අධ්‍යාපනයේ ප්‍රවාහනයේ සෞඛ්‍ය වැනි මේ ප්‍රධාන අංශ අපි දේශපාලන කෝණවලින් බලලා මේ ප්‍රශ්න වලට විසඳුම් ලබා දෙන්න පුළුවන් කමක්
නැහැ. ඒ
නිසා අපි මේ වැඩසටහන ඉදිරි වර්ෂ 3 තුල ක්‍රියාත්මක කළොත් මං හිතන්නේ අපට සාර්ථක ප්‍රතිඵල අනිවාර්යයෙන්ම අත්පත් කරගන්න අපට පුළුවන් කමක් ලැබෙයි. ඒ නිසා ඒ සඳහා අපි කටයුතු කරමුයි කියන ආරාධනය කරමින් අපේ නිමල් සිරිපාල් සිල්වා අමාත්‍යතුමාටත් අපේ තිලක් මාරපන අමාත්‍යතුමාටත් මේ අමාත්‍යංශ දෙකේ කටයුතු කරගෙන යාම සඳහා අපි සහයෝගය ලබා දෙනවා කියන එක සඳහන් කරමින් මා නිහඬ වෙනවා. ස්තුතියි.